நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நம்ம தமிழ் படைப்பவர்
யசோதா பத்மநாதன். கடந்த மாதம் உலக மொழிகளில் தமிழினுடைய இடத்தை தெரிந்து கொண்டது போல, இம்மாத நம்ம தமிழில் புலவர்கள் கவிதை கொண்டு பாடல்கள் எட்டும் போது பயன்படுத்தும் அணிகள் பற்றி காண்போம். கவிஞன் ஒருவன் புலமை கலைஞனாக உருவாகும் அந்த நுட்பமான இலக்கிய லட்சணம் உருவாக உதவும் உத்திகளின் உறைவிடம் அணிகளாகும். அணி என்றால் அழகு என்று பொருள். ஒரு பாடலில் அமைந்திருக்கும் சொல்லழகு, பொருளழகு இவற்றை மேம்படுத்தவும், அவற்றை மேலும் அழகுபடுத்தி தான் சொல்ல வரும் கருத்தை படிப்போர் மனதில் தெளிவாகவும் அழகுணர்வோடும் பதிய வைப்பதற்காகவும் கவிஞன் கையாளும் உத்தியினை அணி எனலாம். மாடக்கு சித்திரமும் மாநகர்க்கு கோபுரமும் ஆடமைத்தோ நல்லார் கனியும் போல என்னும் நல்லூர் சூத்திரம், பெரிய மாளிகைக்கு அதன் முன்புறத்தில் அமையும் ஓவியமும் பெரிய நகரத்துக்கு அதன் பகுதியில் அமையும் கோபுரமும் அழகு சேர்ப்பது போல செய்யுளுக்கு அழகு சேர்ப்பது அணியாகும் என்று உரைக்கிறது. அழகுக்கு அணிகள் எவ்வாறு உதவுகின்றன? அது அழகுக்கு அணிகலன்கள் அணிவித்து மேலும் அழகாக்கும் முயற்சி போன்றது. சிற்பக் கலைஞனும் ஓவியக் கலைஞனும் தன் எண்ணங்களில் உதிக்கும் இயற்கை உருவங்களையும் கற்பனை எண்ணங்களையும் தன் சிற்ப ஓவியங்களில் அமைத்து காட்டுவது போல, ஒரு புலவன் தன் எண்ண கருத்துக்களை அழகுற சொற்களால் ஓவியமாக்கி காட்டுவதற்கு ஒப்பானது.
கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கன்னத்தில் குழியழகு, கார்கூந்தல் பெண்ணழகு. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கன்னத்தில் குழியழகு, கார்கூந்தல் பெண்ணழகு. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கன்னத்தில் குழியழகு, கார்கூந்தல் பெண்ணழகு.
இலக்கணம் என்று வருகின்ற போது அது செம்மொழியான தமிழின் இன்னொரு பக்கத்தை விரித்துச் செல்லும். இலக்கியமின்றி இலக்கணமின்றே, எள்ளின்றாகில் எண்ணெயுமின்றே. எள்ளின் தென்னை எடுப்பது போல இலக்கியத்தினின்றும் எடுபடும் இலக்கணம். எள்ளிலிருந்து எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்தில் இருந்து இலக்கணம் உருவாகும் என்றுரைக்கிறது இந்த பேரகத்திய சூத்திரம். தமிழ் மொழியில் உள்ள இலக்கணங்கள் ஐந்து வகைப்படுவன. அவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்பனவாகும். இவ்வாய்ந்தும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கிய வடிவமைப்புக்கும் உரியன. தமிழிலே முதன் முதலிலே தோன்றிய இலக்கண நூல் சங்க இலக்கியத்துக்கு முற்பட்ட தொல்காப்பியமாகும். அது மொழி எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதனை எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என மூன்றாக வகுத்துரைக்கிறது. பொருள்களை அறிந்து கொள்ளவும் கருத்துக்களை புரிந்து கொள்ளவும், எழுப்புகின்ற ஒலி வடிவங்கள் பற்றியும் எழுதுகின்ற வரி வடிவம் பற்றியும் எடுத்துரைப்பது எழுத்திலக்கணமாகும். எழுத்து சொல்லாகும் முறைமை பற்றியும் சொல்லின் வகைகளை பற்றியும் விளக்குவது சொல்லிலக்கணம். வாழ்க்கை பற்றிய இலக்கணம் பொருள் இலக்கணமாகும். பொருள் இலக்கணத்துக்குள் காணப்படும் செய்யுளியல் யாப்பிலக்கணம் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. நாம் காவியங்களிலும் புலவர் பாடிய பாடல்களிலும் பல அணிகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம்.
தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு, தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு, சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல, பொம்மை இல்ல உண்மை. எத்தனை
யோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா அடி அத்தனையோ ஒன்ன போல மின்னுமா பதில் சொல்லம்மா தந்தானே தந்தானே தந்தான் குயிலே சாமி தந்தானே தந்தானே என்னோட மயில தந்தானே தந்தானே தந்தான் குயிலே சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே.
இன்றைக்கு தமிழ் மொழியில் எப்படி ஆங்கில காலனித்துவத்தின் செல்வாக்கால் ஆங்கில மொழி சொற்கள் பல கலந்து போயுள்ளனவோ, எப்படி ஆங்கில மொழியின் செல்வாக்கினால் தமிழுக்கு இலக்கண குறியீடுகள் மற்றும் உரைநடை, சிறுகதை, நாவல், திறனாய்வு, அறிவியல், அகராதி வடிவங்கள், தமிழ் எண்களுக்கு பதிலான அராபிய இலக்கங்கள் போன்ற இலக்கிய வடிவங்கள் கிடைத்து தமிழ் இன்னொரு படி உயர்ந்தது. அது மாதிரி கிபி 300 பிற்பட்ட பகுதியில் இந்தியாவின் இன்னொரு செம்மொழியான வடமொழி என்றழைக்கப்படும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கும் ஆரிய ஆதிக்கமும் இந்து சமயமும் தமிழர் மத்தியிலும் தமிழிலும் ஊடுருவ தொடங்கிவிட்டன. இதனால் இறையனார் அகப்பொருள் புறப்பொருள் வெண்பாமாலை யாப்பெருங்கலம் யாப்பெருங்கலக் காரிகை போன்ற இலக்கண நூல்களோடு வடமொழியின் இலக்கிய இன்பத்திலும் மனதை பறிகொடுத்த தமிழ் வல்லாளர்கள் வடமொழி அணி இலக்கணத்திலும் ஈடுபாடு காட்டத் தொடங்கினர். இதன் விளைவாக தமிழில் வடமொழி அணி இலக்கணத்தை ஒட்டியதான அணி இலக்கண நூல் ஒன்று எழுந்தது. அது சமண புலவரான தண்டி என்ற ஆசிரியரால் எழுதப்பட்ட தண்டி அலங்காரம் என்ற அணி இலக்கண நூலாகும். தொல்காப்பியம் மற்றும் காவிய தர்ஷம் என்ற அலங்கார இலக்கண நூலின் சாரமாக அமைந்த இவ் அணி இலக்கண நூலில் 35 வகையான அணிகள் பேசப்படுகின்றன. இன்று தமிழில் வழக்கில் உள்ள அணி இலக்கண நூல்களுள் காலத்தால் முந்தியது தண்டி அலங்காரமாகும். தொல்காப்பியர் உவமையியலில் உவமை உருவகம் ஆகிய அணிகளின் இலக்கணத்தை கூறியுள்ளார். தொல்காப்பியத்துக்கு பின் வீர சோழியம் அணிகளின் இலக்கணம் கூறும் 5 நூலாக திகழ்கிறது. இவ்விரு நூல்களுக்கு பின்னர் அணி இலக்கணத்துக்கென எழுந்த நூலாக தண்டி என்பார் எழுதிய தண்டி அலங்காரம் திகழ்கிறது. இதனை இன்னும் விரிவுபடுத்தியதாக அமைந்த அணி இலக்கண நூல் மாறன் அலங்காரமாகும். இந்த அணி இலக்கணத்துக்கு ஒரு சிறப்பான கூறு உண்டு. எழுத்து, சொல், பொருள், யாப்பு ஆகிய 4 இலக்கணங்களும் மொழிக்கு மொழி வேறுபடுவன, மாறுபடுவன. ஆனால் அணி இலக்கணம் எல்லா மொழிகளுக்கும் பொதுவானதாகும். எடுத்து கூற விரும்பும் கருத்தை எந்த நடையில் எந்த முறையில் எடுத்துரைப்பது என கூறுவது எல்லா மொழிகளிலும் உள்ள நூல்களுக்கும் பொதுவானதாக உள்ளது. இது பிற இலக்கணங்களுக்கு இல்லாத தனிச்சிறப்பாகும். இனிவரும் நாட்களில் இவற்றிலிருந்து தேர்ந்தெடுத்த 10 வகையான அணிகள் பற்றியும் அவற்றின் அழகுகள் பற்றியும் தெரிந்து கொள்வோம். தமிழ்நாட்டை ஒரு பெண்ணாக உருவகித்து கவிஞர் வாலி எழுதிய பாடலோடு இன்று விடைபெறுகிறேன்.
மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரங்கில்லை புருவத்தில் கண்டேனே. மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரங்கில்லை புருவத்தில் கண்டேனே. தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே. இவை மூன்றும் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனே. உன்னை மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரங்கில்லை புருவத்தில் கண்டேனே.
நம்ம தமிழ் படைத்தவர்
யசோதா பத்மநாதன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.